The following is a class on the Bhagavad Gita as it is, second chapter, text number 28, given by His Divine Grace, A.C. Bhaktivedanta Swami Prabhupada, recorded on August 30th, 1973, in London, England.
Penvarum Bhagavad Gita Unmayuravil, Irandavadu Adhyayam, 28th Slokathirkana, Upanyasam Valangiyavar, Devathiru A. Sa. பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் 1973 வருடம் August 30 இங்கிலாந்து நாட்டின் லண்டன் நகரில் பதிவு செய்யப்பட்டது.
Translation: All created beings are unmanifest in their beginning, manifest in their interim state, and unmanifest again when they are annihilated. So what need is there for lamentation?
படைக்கப்பட்ட எல்லா உயிரினங்களும் ஆரம்பத்தில் தோன்றாமல் இருந்தன, இடையில் தோன்றுகின்றன, இறுதியில் அழிக்கப்படும் போது மீண்டும் மறைகின்றன. எனவே ஏன் கவலைப்பட வேண்டும்?
So soul is eternal. There is nothing, no cause for lamentation, because soul will remain even the body is destroyed. There is no cause of lamentation.
ஆத்மா நித்தியமானது, கவலைப்படுறதுக்கு காரணம் எதுவுமே கிடையாது. ஏன்னா ஆத்மா இங்கே இருந்துகிட்டே இருக்க போகுது. இந்த உடல் அழிஞ்சாலும் கூட கவலைப்படுறதுக்கு காரணம் கிடையாது.
And those who do not believe that there is no soul, everything was void in the beginning. So in the beginning there was void and in the middle it is manifested, then again it is void. So void to void, where there is lamentation. This is the argument Krishna is giving.
அதனால ஆத்மா இருக்குன்றதை நம்பாதவர்கள், எல்லாமே ஆரம்பத்தில் வெறுமையாக தான் இருந்தது, இடையில வந்து தோற்றம் அளித்தது, மறுபடியும் அது வெறுமையாக போகுது அப்படின்னா அது அந்த வெறுமையிலிருந்து வெறுமை வரைக்கும் தான். ஸோ அதனால் கவலைப்படுறதுக்கு என்ன இருக்குது? இதுதான் கிருஷ்ணர் முன்வைக்கக்கூடிய வாதம்.
Both ways, you cannot lament. Then?
ரெண்டு விதத்திலையுமே நீ கவலைப்பட முடியாது.
Yet even if for argument's sake we accept the atheistic theory, there is still no cause for lamentation. Apart from the separate existence of the soul, the material elements remain unmanifested before creation. From this subtle state of unmanifestation comes manifestation, just as from ether, air is generated. From air, fire is generated. From fire, water is generated. And from water, earth becomes manifested. From the earth, many varieties of manifestation.
இருப்பினும் விவாதத்திற்காக நாத்திக கொள்கையை நாம் ஏற்றுக்கொண்டாலும் கவலைப்பட காரணமே இல்லை. ஆத்மாவின் தனித்தன்மை ஒருபுறம் இருக்க, ஜடப்பொருள்கள் படைப்பிற்கு முன் தோற்றமிட்டு இருக்கின்றன. தோற்றமற்ற இந்த நுண்ணிலையிலிருந்துதான் தோற்றம் வெளிப்படுகின்றது. ஆகாயத்திலிருந்து காற்று உருவாக்கப்பட்டது, காற்றிலிருந்து நெருப்பு உருவாக்கப்பட்டது, நெருப்பிலிருந்து நீர் உருவாக்கப்பட்டது, மேலும் நீரிலிருந்து நிலம் உருவாக்கப்பட்டது என்பதை கொண்டு இதனை உணரலாம்.
Process of creation. From ether, then sky, then air, then fire, then water, then earth.
இதுதான் படைப்பின் வழிமுறை. ஆகாயத்திலிருந்து காற்று, காற்றிலிருந்து நெருப்பு, நெருப்பிலிருந்து நீர், நீரிலிருந்து நிலம். இதுதான் படைக்கப்பட்ட வழிமுறை.
Take for example a big skyscraper manifested from the earth. When it is dismantled, the manifestation becomes again unmanifested and remains as atoms in the ultimate stage. The law of conservation of energy remains, but in course of time, things are manifested and unmanifested. That is the difference.
உதாரணமாக, நிலத்திலிருந்து தோற்றுவிக்கப்பட்ட ஒரு வான உயர்ந்த கட்டிடத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். அது இடிக்கப்பட்டால் அதன் தோற்றம் மீண்டும் மறைந்து இறுதி நிலையில் அணுக்களாக மாறுகின்றது. சக்தி பாதுகாப்பின் நியதி எப்போதும் இருக்கின்றது. ஆனால் காலப்போக்கில் பொருள்கள் தோன்றி மறைகின்றன என்பதே வேறுபாடு.
Then what cause is there for lamentation either in the stage of manifestation or unmanifestation. Somehow or other, even in the unmanifested stage, things are not lost. Both at the beginning and at the end, all elements remain unmanifested, and only in the middle are they manifested, and this does not make any real material difference.
எனவே தோற்றமோ மறைவோ கவலைக்கு என்ன காரணம்? மறைவு நிலையிலும் கூட பொருள்கள் இழக்கப்படுவதில்லை. முதலிலும் முடிவிலும் எல்லா மூலகங்களும் தோன்றாத நிலையில் உள்ளன. இடையில் மட்டுமே அவை தோன்றுகின்றன. எனவே இதில் எவ்விதமான உண்மையான வேற்றுமையும் இல்லை.
And if we accept the Vedic conclusion as stated in the Bhagavad Gita, Antavanta ime deha, that these material bodies are perishable in due course of time, nityasyoktak sharirinaha, but that soul is eternal, then we must remember always that the body is like a dress. Therefore, why lament the changing of a dress?
Anal, jada udalgal kalapokil aliyakudyavai, antavanta ime deha, atmavo nityamanadu. நித்தியசியோக்தோ சரீரங்க எனும் வேத முடிவை நாம் ஏற்போனுமானால் இந்த உடல் ஓர் உடையை போன்றதே என்பதை நாம் எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும். எனவே உடை மாற்றத்திற்காக கவலைப்படுவது ஏன்?
The material body has no factual existence in relation to the eternal soul. It is something like a dream. In a dream we may think of flying in the sky or sitting on a chariot as a king. But when we wake up, we can see that we are neither in the sky nor seated on the chariot. The Vedic wisdom encourages self-realization on the basis of the non-existence of the material body. Therefore, in either case, whether one believes in the existence of the soul or one does not believe in the existence of the soul, there is no cause for lamentation for loss of the body.
நித்தியமான ஆத்மாவுடன் ஒப்பிடுகையில் ஜடவுடலுக்கு உண்மையான வாழ்வு இல்லை. இது ஒரு கனவை போன்றது. கனவில் நாம் வானில் பறப்பதாகவோ மன்னர் போல தேரில் அமர்ந்திருப்பதாகவோ காணலாம். ஆனால் விழித்தெழுந்த உடனேயே நாம் வானிலும் இல்லை, தேரிலும் அமர்ந்திருக்கவும் இல்லை என்பதை அறிவோம். ஜட உடலின் நிலையில்லா தன்மையை ஆதாரமாக கொண்டு வேத அறிவு தன்னுணர்வை ஊக்குவிக்கின்றது. எனவே ஒருவன் ஆத்மா இருப்பதை நம்பினாலும் சரி, நம்பாவிட்டாலும் சரி, எந்த சூழ்நிலையிலும் உடலின் அழிவிற்காக கவலைப்பட காரணம் ஏதும் இல்லை.
The one point in this connection is that at night when I am dreaming, I forget this body.
இது தொடர்பா ஒரு கருத்து என்னன்னா, இரவு நேரத்துல நான் கனவு காணும் போது நான் இந்த உடலை
மறந்துடுறேன். And my position is defined. But at that time I don't remember that actually my body is lying on the bed in the apartment where I have come. But we don't remember this body. It is everyone's experience.
அந்த கனவுல நான் வேற ஏதோ ஒரு இடத்துக்கு போயிருக்கேன், அங்க வேற நபர்கள்ட்ட நான் பேசிட்டு இருக்கேன். ஆனா என்னுடைய நிலை வேற. ஆனா அந்த சமயத்துல எனக்கு என்னுடைய உடல், நான் இந்த படுக்கையில் படுத்திருக்கேன், இந்த அப்பார்ட்மெண்ட்லேருந்து நான் வந்திருக்கேன் அப்படின்றதெல்லாம் எனக்கு நினைவில்லை. ஆனால் நமக்கு இந்த உடல் நினைவில்லை, அது எல்லாருடைய அனுபவம் அது.
Similarly, when you come again, awakening stage in the morning after getting up from the bed, I forget all the bodies I created in my dream.
அதே மாதிரி இந்த காலையில் நான் விழித்தெழுந்தத பிறகு அந்த கனவுல இருக்கும்போது எனக்கு உருவான அந்த உடல்கள் எல்லாத்தையும் நான் மறந்துடுறேன்.
So which one is correct? This is correct. This body is correct or that body is correct? Because at night I forget this body and at daytime I forget the other dreaming body.
எது ஒன்று சரியானது, இதுவா அல்லது கனவுல பார்த்ததா? ஏன்னா கனவு காணும்போது இந்த உடலை மறந்துடுறேன், பகல் நேரத்தில் கனவுல பார்த்த உடலை மறந்துடுறேன்.
Both of them not correct. It is simply hallucination. But I am correct because I see at night, I see in the day. So I am eternal, the body is not eternal. This is the fact.
ரெண்டுமே சரியானதில்லை. ஏன்னா அது வெறுமனே ஒரு மாயை தோற்றம். ஆனால் நான் சரியானவன். ஏன்னா நான் ராத்திரிலையும் பார்க்குறேன், பகல்லையும் நான் தான் பார்க்குறேன். நான் நித்தியமானவன். இந்த உடல் நித்தியமானதில்லை, அதுதான் உண்மை.
அந்த தூய்மை தேகா நித்த சூத்தா சரீரினா, சரீரினா தி ஓனர் ஆஃப் தி பாடி இஸ் இட் ஆன் பட் நாட் தி பாடி. இன் சோ மெனி வே கிருஷ்ணா இஸ் எக்ஸ்பிளைனிங் அபவுட் தி மெட்டீரியல் கண்டிஷன் ஆஃப் திஸ் பாடி.
அந்தவந்த இமே தேக நித்திய சோக்த சரீரனா, சரீரனா இந்த உடலோட உரிமையாளர், அவர் நித்தியமானவர். ஆனால் இந்த உடல் அல்ல. இது மாதிரி பல விதத்தில் கிருஷ்ணர் இந்த பௌதிக உடல் சூழ்நிலையை பற்றி விவரிக்கிறார்.
பட் தோஸ் ஆர் நாட் வெரி இன்டெலிஜென்ட் வித் போர் ஃபண்ட் ஆஃப் நாலேஜ். It is very difficult for them to understand. Otherwise, things are very clear. This point is very clear.
ஆனா யார் ஒருத்தர் பெரிய புத்திசாலி இல்லையோ, யாருக்கு அறிவு குறைந்திருக்கோ, அவர்களுக்கு இது ரொம்ப கடினமானது இதை புரிந்து கொள்றது. அப்படி இல்லைன்னா இது மிக தெளிவான விஷயங்கள். இந்த கருத்து மிக தெளிவா இருக்கு.
That at night I forget this body. And in daytime, I forget the body at night. This is a fact.
ராத்திரியில நான் இந்த உடலை மறந்துடுறேன், பகல்ல நான் அந்த ராத்திரியில பார்த்த உடலை மறந்துடுறேன், அதுதான் உண்மை.
Similarly, I may forget the body of my last appearance, last duration of life.
அதே மாதிரி என்னுடைய கடந்த பிறவியினுடைய தோற்றத்தை அல்லது கடந்த கால வாழ்க்கையை நான் மறந்திருக்கலாம்.
Or I may not know the future body, but I will exist.
அல்லது எனக்கு எதிர்கால உடல் தெரியாம கூட போகலாம், ஆனா நான் இருந்துட்டு இருக்க போறேன்.
And the body may change, but I will have to accept another body which is temporary.
ஆனால் நான் வேறொரு உடலை ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கும், அது தற்காலிகமானதாக இருக்கலாம் கூட.
But I, as I exist, it means I have got a body. That is spiritual body.
அப்படின்னா நான் இருந்துட்டு இருக்கேன் அப்படின்னும் போது எனக்கு உடல் இருக்கு, அந்த உடல் ஆன்மீக உடல்.
The spiritual body is existing. And spiritual advancement means, first of all, to know spiritual identification of myself.
ஆன்மீக உடல் இருந்துட்டு இருக்கு. ஆன்மீக முன்னேற்றம் அப்படின்னாவே முதல்ல நம்முடைய அந்த ஆன்மீக அடையாளத்தை புரிந்து கொள்றது
தான். சனாதன கோஸ்வாமி went to Sri Chaitanya Mahaprabhu after retiring from his ministership. So he first of all said that Kiyami kena mare japi tapatra. Actually, I do not know what I am and why I am subjected to the miserable condition of life.
சனாதன கோஸ்வாமி ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுட்ட அவருடைய மந்திரி பதவியிலிருந்து ஓய்வு பெற்றதுக்கு அப்புறம் போனார். அப்போ முதல்ல அவர் என்ன சொன்னாருன்னா, கேயாமி கேன அமாய் ஜாழ தாப்பத்ரயா, உண்மையிலே எனக்கு நான் யாருன்றதே எனக்கு தெரியல. அதே மாதிரி துன்பகரமான சூழ்நிலை கொண்ட இந்த வாழ்க்கைக்கு உட்பட்டவனா இருக்கேன்றத எனக்கு தெரியலன்னார்.
Therefore, the miserable condition of life is this body, because I get in the dream also.
இந்த துக்ககரமான வாழ்க்கை கொண்ட இந்த சூழ்நிலை இந்த உடல்னால தான், அது கனவுலையும் கூட வருது.
When I get another body, sometimes we find that I am top of the very tall bamboo or tall mountain and this time falling down. And I am afraid, I sometimes cry, that I am falling down. So these bodies, this material body, which body I belong to, which I am, actually I do not belong to any of these bodies. I have got a separate spiritual body.
எப்போ எனக்கு மற்றொரு உடல் கிடைக்குதோ அந்த சமயத்தில் நான் பார்க்குறேன், நான் ஏதோ ரொம்ப உயர்ந்த ஒரு மூங்கில் மாதிரி அல்லது ஒரு மலை மாதிரி இருக்கேன். அதுக்கப்புறம் நான் கீழே விழுறேன், எனக்கு பயமாக இருக்குது, நான் சில சமயத்தில் அலறேன், இப்போ நான் கீழே விழுறேன் கீழே விழுறேன்னு. அதனால் இந்த உடல் அல்லது இந்த பௌதிக உடல் இதில் எதுக்கு நான் சொந்தமானவன்? உண்மையில் நான் இந்த ரெண்டு உடலுக்கு எதுக்குமே சொந்தமானவன் இல்லை. எனக்கு ஒரு தனி உடல் இருக்கு, அது ஆன்மீக உடல்.
So this human life is meant for that realization, that I am not this material body, I am spiritual body, then next question will be, then what is my function?
அதனால் மனித வாழ்க்கை அப்படின்றது இந்த அனுபவத்தை உணர்றதுக்காக தான். நான் இந்த ஜட உடல் அல்ல, நான் ஆன்மீக சரீரம். அப்படின்னாவே அடுத்த கேள்வி, அப்போ என்னுடைய செயல்பாடுகள் என்ன?
இது ப்ரெசன்ட் body under some material condition, I am thinking this is my body and the body is produced under certain condition of this country or this family, therefore this is my family, this is my country, this is my nation, everything in bodily concept of life.
தற்போதைய இந்த உடல்ல, இந்த பௌதிக சூழ்நிலையில நான் என்ன நினைக்கிறேன், இது என்னோட உடல், இந்த உடல் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் அல்லது ஒரு குறிப்பிட்ட நாட்டில் அல்லது ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தில் பிறந்திருக்கு, அதனால் இது என்னுடைய குடும்பம், இது என்னுடைய நாடு, இது என்னுடைய தேசம், எல்லாமே இந்த உடல் என்ற எண்ணத்திலான வாழ்க்கையாக இருக்குது.
And if I am not this body, then in relationship with this body, either my family, or my country, or my society, or my other relationship, they are also false, because the body is false.
இப்போ நான் இந்த உடலே இல்லை அப்படின்னா, அப்போ இந்த உடலுடனான அந்த உறவுகள், இது என்னுடைய குடும்பம் அல்லது என்னுடைய நாடு, என்னுடைய சமுதாயம், என்னுடைய உறவுகள், இது எல்லாமே பொய்யானது தான். ஏன்னா இந்த உடலே பொய்யானது.
Therefore, Shankaracharya theorized this. Brahma Sattva Jagan Mithya. Brahma means the soul is actually the fact, not the material manifestation. Material manifestation, of course, he says false. We don't say false, we say temporary.
அதனால தான் ஸ்ரீபாத் சங்கராச்சாரியார் என்ன கொள்கை வச்சிருக்கார் அப்படின்னா, பிரம்ம சத்தியம் ஜகத் மித்யா. பிரம்ம அப்படின்னா ஆத்மா, அதுதான் உண்மையிலே உண்மை, இந்த பௌதிக தோற்றம் அல்ல. இந்த பௌதிக தோற்றம் உண்மையிலே அவர் சொல்கிறார் இது பொய்யன்னு, ஆனால் நம்ம அது பொய்யன்னு சொல்லலை, நம்ம அது தற்காலிகமானதுன்னு சொல்கிறோம்.
அவர் மெயின் கன்சர்ன் இஸ் தட் ஐ ஆம் நாட் டெம்பரரி, மை பாடி இஸ் டெம்பரரி, நவ் ஐ ஆம் வர்க்கிங் ஃபார் தி பாடி, தட் இஸ் இல்யூஷன், அஹம் மமே, தென் வாட் இஸ் ரியல் ஃபேக்ட்?
இப்போ நம்மளுடைய முக்கியமான கருத்து என்ன அப்படின்னா, இப்போ நான் தற்காலிகமானவன் அல்ல, என்னுடைய இந்த உடல் தற்காலிகமானது. இப்போ நான் இந்த உடலுக்காக செயல் புரிஞ்சிட்டு இருக்கேன், அது மாயை, அகம் அமயத்தி. அப்போ உண்மை என்ன?
ரியல் ஃபேக்ட் இஸ் தட் ஐ ஆம் ஸ்பிரிச்சுவல் பார்ட்டிகல் அண்ட் தி ஹோல் ஸ்பிரிட் இஸ் கிருஷ்ணா ஆர் காட், தேர்ஃபோர் as part and parcel of God, it is my duty to serve God. That is spiritual life, bhakti yoga. That is called sarupa.
உண்மை என்னன்னா, நான் ஒரு ஆன்மீக பொறி, என்னுடைய மொத்த அந்த ஆன்மீகம் கிருஷ்ணர் அல்லது பகவான். அதனால அவருடைய அம்சமான என்னுடைய கடமை என்ன அப்படின்னா, அந்த கடவுளுக்கு சேவை செய்கிறது, அதுதான் ஆன்மீக வாழ்க்கை, பக்தி யோகா, அதுதான் ஸ்வரூபான்னு அழைக்கப்படுது.
சகுணான் சமதித்தான் பிரம்ம பூயாகர். ஒன் ஐ ரியலைஸ் தட் ஐ ஆம் நாட் திஸ் பாடி, தென் இமிடியேட்லி ஐ டிரான்சென்ட் the three modes of material nature, Satoguna, Rajoguna, Tamoguna. And that the bodily concept of life are influenced by one of the modes of material nature and acting.
Bhagavad Gita, inner adatlayam adu uradhi seyyapadudhu. சகுணான் சமதி தேய்த்தான் பிரம்ம பூயாய கல்பத்தை. எப்போ நான் இந்த உடல் இல்லைன்றதை உணரணும், அப்போ உடனடியாக நான் இந்த ஜட இயற்கையினுடைய முக்குணங்களை கடந்து வந்துடுறேன். சத்தகுண ரஜகுண தமகுணத்தை. இப்போ இந்த உடல் அப்படின்ற எண்ணத்திலான அந்த வாழ்க்கையில் நான் இந்த ஜட இயற்கையினுடைய ஏதாவது ஒரு குணங்களால் தாக்கப்பட்டு செயல்பட்டுருக்கேன்.
The Bhagavata also it is stated, taya sanmohita jiva atmanam trigunatmakam manute anarthyam. So, because I have accepted this body, which is made of the either of the three modes of material nature and identified, therefore I have created so many anartham. Anartham means unwanted things.
பாகவதத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு, யயா சம்ஹோதித்தோ ஜீவா ஆத்மானம் திரிகுணாத்மகம் மனுதே அனர்த்தம். நான் இந்த ஜட உடலை ஏற்றுக்கொண்டிருக்கிறதுனால ஜட இயற்கையினுடைய ஏதாவது ஒரு குணத்தாலான இதை நான் அடையாளப்படுத்தி கொள்றதுனால நான் எத்தனையோ விதமான அனர்த்தங்களை உருவாக்கியிருக்கேன். அனர்த்தம் அப்படின்னா தேவையில்லாத விஷயங்கள்.
Tayacho abhipaddate, and after creating in bodily relationships so many unwanted things, I am absorbed in thought that I belong to such and such nation.
இந்த உடல் ரீதியான உறவை ஏற்படுத்திக்கிட்டதுக்கு அப்புறம் எத்தனையோ தேவையில்லாத விஷயங்கள்ல என்னுடைய சிந்தனைகள் ஆழ்ந்திருக்கு. அது என்னன்னா, நான் இந்த நாட்டு சேர்ந்தவன்.
Therefore, I have got my duty to do this, do that for the nation.
அதனாலதான் இந்த நாட்டுக்காக என்னுடைய கடமை இருக்கு, நான் இதை செய்யணும் அதை செய்யணும்.
All to the society, or to the family, or to my personal self, or to my wife, my children. This is according to Vedic concepts and I. This is illusion.
அல்லது சமுதாயத்துக்காக, குடும்பத்துக்காக, அல்லது எனக்காக, அல்லது என்னுடைய மனைவிக்காக, குழந்தைகளுக்காக, இதெல்லாம் இந்த வேத கருத்துப்படி மாயை. அகம் அமேதி ஜனஸ்ய மோகம். மோகம் அப்படின்னா மாயை.
Illusory circumstances and becoming entangled. This is my position.
மாயையான ஒரு சூழ்நிலையை நானே உருவாக்கிட்டு அதுல நான் சிக்கிக்கொள்றேன். இதுதான் என்னுடைய நிலையா இருக்கு.
But my real objective is how to get out this illusion and come to my original consciousness, Krishna consciousness.
ஆனா என்னுடைய உண்மையான நோக்கம் எப்படி இந்த மாயின்ற இந்த சூழ்நிலையிலிருந்து என்னை விடுவிச்சுக்கிறது, என்னுடைய உண்மையான உணர்வை எப்படி நான் திரும்ப பெறது, கிருஷ்ண உணர்வை.
And then I give back. Krishna consciousness means spiritual body.
அதன் பிறகு நான் திரும்ப, அதாவது கிருஷ்ண உணர்வை திரும்ப பெறதுனால என்னுடைய ஆன்மீக சரீரத்தை திரும்ப பெறுவேன்.
As soon as I act on the basis of my spiritual body, that is called liberation.
என்னுடைய ஆன்மீக சரீரத்தின் அடிப்படையிலான என்னுடைய செயல்கள் தொடங்கின உடனே அது விடுதலை அடைந்த நிலையாயிடுது.
That is wanted. Then I live blissfully in eternal life of knowledge. That is my problem.
அதுதான் தேவையானதா இருக்கு. அப்போ என்னால ஆனந்தமயமா, அறிவுபூர்வமா, நித்தியமான வாழ்க்கை வாழ முடியும். இதுதான் என்னுடைய பிரச்சனை.
But people are being educated on this bodily concept of life and they are creating problems, and in order to solve the problem they are becoming entangled in sinful activities.
ஆனால் மக்களுக்கு நாம இந்த உடல் அப்படின்ற எண்ணத்தில் அடிப்படையிலான போதனைகள் தான் கொடுக்கப்படுது. அதனால அவர்கள் பிரச்சனைகளை உருவாக்குறாங்க. அவர்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு பதிலாக அவர்கள் இந்த பாவ செயல்கள் என்ற சிக்கலில் மேலும் மாட்டிக்கிறாங்க.
Just like this morning we are discussing about killing the baby's body within the womb, abortion. Because we do not know that the soul within the body of the baby, that cannot be killed.
இன்னைக்கு காலையில் நம்ம விவாதம் பண்ணிட்டு இருந்தோம், அந்த தாயோட வயிற்றில் இருக்கும்போது, கர்ப்பத்தில் இருக்கும்போது குழந்தையோட உடலை கொல்றாங்க, கருக்கலைப்பு செய்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த குழந்தையோட உடல்லையும் ஆத்மா இருக்குன்றது தெரியல, ஆத்மா அவங்க கொல்ல முடியாது.
But that is also explained. The one who knows the eternity of the soul, he does not kill anyone, neither the soul is killed. But we are creating problem.
ஆனாலும் அதுவும் விளக்கப்பட்டிருக்கு, யார் ஒருத்தருக்கு ஆத்மானுடைய நித்தியத்துவம் தெரியுமோ அவர் யாரையும் கொல்றது கிடையாது, அல்லது ஆத்மா கொல்லப்படவும் முடியாது. ஆனா நம்ம பிரச்சனையை உருவாக்கிட்டு இருக்கோம்.
Because the soul has taken shelter in this body and the so-called medical science advise him to destroy that body, that means he is becoming entangled.
ஏன்னா அந்த ஆத்மாவானது அந்த உடலில் அடைக்கலம் பெற்றிருக்கு, இந்த பெயரளவிலான மருத்துவ விஞ்ஞானம் அந்த உடலை அழிக்க சொல்லி ஆலோசனை கொடுக்குது. அப்படின்னா அவன் வந்து சிக்கல்ல மாட்டிக்கொள்றான்.
The person who is advising understand that one gentleman comes here, his wife is a medical doctor and her business is to check the pregnant woman and advise whether the child should be killed or not. This is the business.
இங்கே வரக்கூடிய ஒருத்தர் இருக்கார், அவருடைய மனைவி ஒரு மருத்துவர். அவங்களோட வேலை என்ன அப்படின்னா, கர்ப்பமுள்ள பெண்களை பரிசோதனை செய்து அந்த குழந்தை கொல்லப்படணுமா இல்லையா அப்படின்றத சொல்லுவாங்க, அதுதான் அவங்களோட வேலை.
So the situation of the world, due to ignorance of the soul, they are creating so many sinful activities and becoming entangled.
அதனால இந்த உலகத்தோட சூழ்நிலை எப்படி இருக்குன்னா, ஆத்ம ஞானம் இல்லாததுனால, அதை பற்றின அறியாமையினால எத்தனையோ விதமான பாவ செயல்களை செய்து மேலும் அவங்க சிக்கலில் மாட்டிக்கொண்டே இருக்காங்க.
But they have no knowledge how they are becoming entangled. This is Maya's prakhyavadmika shakti, avaranatmika shakti. Although he is being entangled, but he is thinking that he is advancing in scientific knowledge. This is their knowledge.
Ana avargal eppadi inda sikkalla maatraanga apdindra arivu avargalukku kediyadu, adhu dhaan maaya. பிரேக்ஷாத்மிக சக்தி, அவரணாத்மிக சக்தி. அவர்கள் சிக்கலில் மாட்டியிருந்தாலுமே கூட அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, விஞ்ஞானபூர்வமாக நாம் முன்னேற்றம் அடைஞ்சிட்டு இருக்கோன்னு, இதுதான் அவங்களோட அறிவு.
ஜென்டில்மேன் வாஸ் டாக்கிங் தட் ஹீ இஸ் எ மைனிங் இன்ஜினியர். தி மைனிங் இன்ஜினியர், ஹீஸ் பிசினஸ் இஸ் டு மேக் தி அட்மாஸ்பியர் வித் இன் தி மைண்ட் very comfortable. Just imagine, he has gone down the within the earth, just like the mouse hole, and he is improving the mouse hole.
அன்னைக்கு ஒரு நபர் இங்க மட்டும் பேசிட்டு இருந்தார். அவர் வந்து இந்த சுரங்க என்ஜினியர், சுரங்கத்துல என்ஜினியரா வேலை பார்க்கிறார். அவரோட வேலை என்ன அப்படின்னா, அந்த சூழ்நிலையில் போய் அந்த சுரங்கத்தை வந்து ரொம்ப சௌகரியமாக்கி கொடுக்கறது. அவர் வந்து ஒரு எலி பொந்து மாதிரி பொந்துக்குள்ளே போய் இருக்கிறாரு, அந்த எலி பொந்தை வந்து சௌகரியமாக்கி கொடுக்கறாராம்.
ஆஃப்டர் பீங் எஜுகேட்டட், ஆஃப்டர் கெட்டிங் டிகிரீஸ், ஹிஸ் பொசிஷன் இஸ் டு என்டர் இன் டு தி டார்க் ஹோல் ஆஃப் தி ஆர்ட் அண்ட் ஹீஸ் ட்ரைங் டு scientific advancement by cleansing the air within the mind.
படிச்சு பட்டம் வாங்கினதுக்கு அப்புறம் அவரோட நிலை என்னன்னா, அந்த இருண்ட அந்த பூமிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பொந்த மாதிரி இருக்கிற சுரங்கத்துல போய் அங்கே இருக்கக்கூடிய அந்த விஞ்ஞானபூர்வமான முன்னேற்றத்தினால அங்கே இருக்கக்கூடிய காற்றை அவர் வந்து சுத்தப்படுத்துறாராம்.
He is condemned that he has been forced to give up the outer space free air. He has been condemned to go into the within the earth, and he is proud of scientific advancement. This is scientific advancement.
இந்த திறந்த வெளி தாராளமா வீசக்கூடிய இந்த காற்று இதெல்லாத்தையும் விட்டுட்டு பூமிக்கு உள்ள போய் அந்த குழிக்குள்ள இருக்க சொல்லி அவரை கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கு. அவருக்கு அது தண்டனையாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அவர் என்ன நினைக்கிறார், விஞ்ஞானபூர்வமான முன்னேற்றத்தில் நம்ம முன்னேற்றம் அடைஞ்சிட்டு இருக்கோம்னு சொல்லி ரொம்ப கர்வப்படுறார். இதுதான் விஞ்ஞானபூர்வமான முன்னேற்றம்.
மனுதே அனர்த்தம், தட் இஸ் பேஸ்டே பிஃபோர் ரைட்டிங் ஸ்ரீமத் பாகவதம் by the under the instruction of Narada, he meditated. What is the position?
Vyasadevar Srimad Bhagavatam Narada Muniyudaiya arivurain padi eludinar. Adukku munadi avaru dhyanichar.
Bhakti yoge manasi sammak pranihite amale apashat purusham purna mayantatapasitam. He saw, realized, there are two things, the Maya and Krishna.
அவர் பார்த்து அனுபவப்பட்ட ரெண்டு விஷயங்கள் என்னன்னா, மாயாவும் கிருஷ்ணரும்.
மாயாந்ததம் அபாசிதம், taking shelter of Krishna. This Maya cannot stand without Krishna.
மாயாம் ச தத் அபார்ஷயம், கிருஷ்ணர்கிட்ட அடைக்கலம் பெறுறது. இந்த மாயாவானது கிருஷ்ணர் இல்லாம இருக்க முடியாது.
பட் கிருஷ்ணா இஸ் நாட் அஃபெக்டட் பை மாயா, பிகாஸ் கிருஷ்ணா இஸ் நாட் அஃபெக்டட்.
ஆனால் கிருஷ்ணர் மாயையால பாதிக்கப்படுறவர் அல்ல.
பட் தி லிவிங் என்டிட்டிஸ் ஜயா சன்மஹித ஜீவோ, தி லிவிங் என்டிட்டிஸ் தே பிகம் அஃபெக்டட் பை தி பிரசன்ஸ் ஆஃப் மாயா.
ஆனால் ஜீவாத்மாக்களான உயிர்வாளிகள் மாயையினால பாதிக்கப்படுறாங்க.
கிருஷ்ணர்
பாதிக்கப்படுறதல்ல.
ஜஸ்ட் லைக் தி சன் அண்ட் தி சன்ஷைன். சன்ஷைன் மீன்ஸ் காம்பினேஷன் ஆஃப் இலுமினேட்டிங் பார்ட்டிகல்ஸ், தட் இஸ் சயின்டிபிக்.
சூரியனும் சூரிய கதிர்களும் போல, சூரிய கதிர்கள் அப்படின்றது நிறைய பிரகாசமான அந்த துகள்கள் தான், அதுதான் சூரிய கதிர்கள். இது விஞ்ஞானபூர்வமாகவே நிரூபிக்கப்பட்டிருக்கு.
ஸ்பார்க்ஸ், லிட்டில் அட்டாமிக் ஸ்பார்க், ஷைனிங் ஸ்பார்க். சிமிலர்லி வி ஆர் ஆல்சோ ஜஸ்ட் லைக் தி ஷைனிங் ஸ்பார்க்ஸ் ஆஃப் கிருஷ்ணா. கிருஷ்ணா இஸ் கம்பேர்ட் வித் தி சன்.
பிரகாசமான ஒளி பொறிகள், அணு அளவிலான பிரகாசமான ஒளி பொறிகள், அதே மாதிரி நம்மளும் கூட கிருஷ்ணருடைய பிரகாசமான ஒளி பொறிகள். கிருஷ்ணர் சூரியனோட ஒப்பிடப்படுறார்.
கிருஷ்ணா சூரிய சம மாயா அந்தகார். Now when there is cloud, Maya, the sun is not affected by the small particle, sunshine.
கிருஷ்ண சூரிய சம மாயா அந்தகார். இப்போ மேகம் மாயா இருக்கும்போது சூரியன் பாதிக்கப்படுறதில்லை, ஆனால் அதனுடைய சிறு துகள்களான சூரிய கதிர்கள் பாதிக்கப்படுது. இதை புரிந்து கொள்ள முயற்சி பண்ணுங்க.
Here is sun and below, many millions of miles below, the cloud. And the cloud is covering part of the sunshine, which is combination of illuminating particles.
இப்போ சூரியன் இங்கே இருக்கு, பல லட்சக்கணக்கான மைல்களுக்கு தாண்டி கீழே மேகம் இருக்கு. இப்போ அந்த மேகமானது சூரிய ஒளியினுடைய ஒரு பகுதியை, அதாவது அந்த பிரகாசமான அந்த துகள்களினுடைய ஒரு பகுதியை மறைக்குது.
ஸோ தி மாயா ஆர் தி கிளவுட் கேனாட் கவர் தி சன், பட் இட் கேன் கவர் தி மைன்யூட் ஷைனிங் பார்ட்டிகல்ஸ்.
அதனால மாயா அல்லது அந்த மேகமானது சூரியனை மூட முடியாது, ஆனால் அந்த மிக சிறிது அளவு பிரகாசமான அந்த துகள்களை பாதிக்கலாம். நம்ம பாதிக்கப்பட்டவர்கள், கிருஷ்ணர் பாதிக்கப்படுறதில்லை.
புருஷம் பூர்ணம் in aeroplane, he go above the cloud. The sun is not affected at all by the cloud. Although below the aeroplane you will see vast mass of cloud.
அதனால தான் வியாசதேவர் பார்த்தார், அபஷ்யத் புருஷம் பூர்ணம். இப்போ விமானம் இருக்கு, நீங்கள் அந்த மேகத்துக்கு மேலே போகும்போது சூரியன் அந்த மேகத்தினால பாதிக்கப்படுறதே கிடையாது. அந்த விமானத்துக்கு கீழே நீங்க பார்க்கலாம் மிகப்பெரிய அளவில் அந்த மேக கூட்டம் இருக்கும்.
Similarly, Maya cannot affect Krishna. That is Bhagavad Gita says, the Yujisa Gunamai Momo Maya. Momo Maya, Krishna says, my illusory energy. Krishna is never affected by the illusory energy.
அதே மாதிரி மாயாவானது கிருஷ்ணரை பாதிக்க முடியாது. அதனால தான் பகவத்கீதை சொல்லுது, தெய்விகேஷா குணமயி மம மாயா துரத்தயா. மம மாயா, கிருஷ்ணர் சொல்றார், இது என்னுடைய மாயா சக்தி. கிருஷ்ணர் எப்பொழுதுமே அந்த மாயா சக்தியினால பாதிக்கப்படுறது கிடையாது.
எக்ஸாக்ட்லி லைக்
இந்த மேகத்தை போலவே.
பட் தி மாயாவாதி ஃபிலோசஃபர் தே சே தட் வென் இம்பர்சனல் அப்சல்யூட் ட்ரூத் கம்ஸ் appears, they also accept the incarnation. But their philosophy is that ultimately the absolute truth is impersonal.
ஆனால் மாயாவாத தத்துவவாதிகள் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த அருவ பிரம்மனானது இங்க வந்து தோன்றும் போது அது அவதாரமா அவர்களை ஏற்றுக்கொள்றாங்க. ஆனா அவர்களுடைய தத்துவம் என்ன அப்படின்னா, இந்த பூர்ண உண்மைன்றது இறுதியில அருவம்.
He appears as a person, he accepts the Maya body. This is Maya.
அவர் ஒரு நபரா தோன்றும் போது அவர் மாயா உடலை ஏற்றுக்கொள்றார். இதுதான் மாயாவாதம்.
Krishna may be accepted as the supreme god, but he has accepted a material body. That means they want to compare Krishna with ordinary living entity. And that is condemned in the Bhagavad Gita.
கிருஷ்ணரை ஒருவேளை முழுமுதற் கடவுளா ஏற்றுக்கொள்ளலாம், ஆனா அவர் ஜட உடலை ஏற்றுக்கொள்றார். அப்படின்னா அவர்கள் கிருஷ்ணரை ஒரு சாதாரண உயிர்வாளிகளோட ஒப்பிடுறாங்க. அது பகவத்கீதையில கண்டிக்கப்பட்டிருக்கு.
It is said that Abhijananti Manamula Manasintamasita. Because Krishna comes in his original form. Original form is two-handed.
என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அவஜானந்தே மா மூடா மானுஷம் தனம் ஆசிரித்தம். ஏன்னா கிருஷ்ணர் வரும்போது அவருடைய மூல ரூபத்தில் வர்றார். மூல ரூபம் அப்படின்னா இரண்டு கரங்கள் கொண்ட ரூபம்.
It is also accepted in the Bible. Man is made after the image of God.
இது பைபிளில் கூட ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. மனிதன் கடவுளை போலவே செய்யப்பட்டிருக்கான் அப்படின்னு சொல்லியிருக்கு.
God has got two hands. In the 400 Vishnu form is not the original form.
பகவான் இரண்டு கை ரூபத்தை கொண்டவர். அவருடைய அந்த நான்கு கை ரூபம் விஷ்ணு ரூபம் கூட மூல ரூபம் அல்ல.
விஷ்ணு form is second manifestation of Shankar.
விஷ்ணு ரூபமானது இரண்டாம் நிலையில் இருக்கக்கூடியது. அது சங்கர்ஷண ரூபத்தினுடைய தோற்றம்.
So, Krishna is never affected by Maya. this is Maya.
அதனால இங்க கருத்து என்னன்னா, கிருஷ்ணர் எப்பவும் மாயையால பாதிக்கப்பட்டதில்லை.